السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم.
வசனத்தின் பொருள், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொருட்களிலிருந்து இறைவழியில் செலவு செய்யாத வரையில் உங்களால் ஒருபோதும் முழுமையான நன்மையினை பெற முடியாது. நீங்கள் எப்பொருளை செலவு செய்கின்றீர்களோ அதனை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிகின்றான். ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் தான் நன்மை செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு இவ்வசனத்தில் இவ்விஷயத்தின் பக்கம் கவனம் ஊட்டியிருக்கின்றான். அதாவது, நீங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறும் பொருட்டு நன்மை செய்ய ஆசைப்படுகின்றீர்கள் என்றால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்நிலையில் நன்மை செய்ய தியாகம் அவசியமாகும். எனவே இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக எது உங்களுக்கு மிகவும் பிரியத்திற்குரியதாக இருக்கின்றதோ அதனை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். அல்லது எதிலிருந்து நீங்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்களோ அதனை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். எந்த விஷயம் உங்களுக்கு சுகத்தையும் வசதி வாய்ப்பையும் தந்து கொண்டிருக்கின்றதோ அதனை தியாகம் செய்ய வேண்டும். மேலும் எவ்விஷயங்கள் உங்களின் சந்ததிகளின் எதிர்காலத்தை வளமாக்குவதற்கு உங்களின் பார்வையில் அவசியமானதாக உள்ளதோ அதனை தியாகம் செய்ய வேண்டும். எனவே இந்த அனைத்து வகையான தியாகங்களும் சாதாரண வகைப்பட்ட தியாகம் அல்ல. செல்வம் மனிதனுக்கு எப்பொழுதும் விருப்பத்திற்குரியதாகவே இருந்து வந்திருக்கின்றது. அதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது, தங்கம், வெள்ளி, கால்நடைகள், சொத்துக்கள், விளைநிலங்கள், தோட்டங்கள் இவை அனைத்தும் மனிதனுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவை ஆகும். இவை அனைத்தும் மனிதனுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவை ஆகும். மனிதன் அதன் மீது பெருமையும் கொள்கின்றான். ஆனால் இன்றைய பௌதிக உலகில் புதிய தொழில்நுட்பங்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய மனிதர்களை மிக அருகில் மட்டும் கொண்டு வந்து விடவில்லை. மாறாக இந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருளாதார அமைப்புகள் மனிதனின் ஆசைகளையும் அதிகரிக்கும்படி செய்துவிட்டது. ஒருவரிடத்தில் பெரும் செல்வம் இருக்கின்றதோ இல்லையோ, ஆனால் ஆசைகளில் பேரார்வம் மற்றும் பணத்தின் மீதான மோகம், மேலும் அதனை அடைவதற்கான முயற்சி, இவை அனைத்தும் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. உலகத்தில் பரவியுள்ள எல்லா ஆடம்பர மற்றும் கேளிக்கையான விஷயங்களிலிருந்தும் இன்பமும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்பதற்காக மனிதனிடத்தில் இந்த எண்ணம் காணப்படுகின்றது. குறிப்பாக வளர்ந்த நாடுகளில் உள்ள மனிதன் இதில் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றார். துரதிருஷ்டவசமாக இந்த நாடுகளின் நிலைமைகள் மோசமாகி போனால் அல்லது போருக்கான சூழல் ஏற்பட்டுவிட்டால் இங்கு வசிப்போருடைய நிலைமை என்னவாகும், எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகும். எப்படி இருப்பினும் அது ஒரு வேறு விஷயமாகும். ஆனால் ஒவ்வொரு பிரிவிலும் பணத்தின் மீதான மோகம், வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவை என்ற பெயரில் புது புது பொருட்களின் மீதான ஆசை உச்சத்தை தொட்டிருக்கின்றது. ஏழை அல்லது வளரும் நாடுகளில் உள்ள மனிதனும் கூட ஊடகங்கள் மற்றும் பரந்து விரிந்த வியாபாரங்களின் காரணமாக வளர்ந்த நாடுகளில் உள்ள ஆடம்பர பொருட்களின் அறிவை பெற்றிருக்கின்றான். இந்த நாடுகளில் உள்ள நடுத்தர வர்க்கத்தினரின் ஆசையும் விருப்பமும் புது புது விஷயங்களை பெற வேண்டும் என்பதாகவே உள்ளது. எப்படி இருப்பினும் உலகியல் ஆசைகள் மனிதனிடத்தில் மேலோங்கி நிற்கின்றன. இதுபோன்ற காலகட்டத்தில் நன்மையை பெறுவதற்காக தங்களின் பிரியமான பொருட்களை செலவு செய்வதும் தமது தேவைகளை தியாகம் செய்வதும் ஒரு உலகியல்வாதிக்கு வினோதமான செயலாக இருக்கின்றது. மேலும் இது பண்டைய கால மக்களின் வீணான கூற்றாகும் என்றே ஒரு உலகியல்வாதி கருதுகின்றார். ஏழைகளுக்காக கொஞ்சம் செலவிடுவது, சேரிட்டி அமைப்புகளுக்காக கொஞ்சம் கொடுத்து விடுவது போன்றவையெல்லாம் சரிதான், ஆனால் உங்களுக்கு மிகவும் பிரியமான விஷயத்தை, பொருளை செலவு செய்யுங்கள் அல்லது உங்களது ஆசைகளை அழித்தொழித்து விடுங்கள். பிறரின் தேவைகளுக்காக உங்களின் தேவைகளை தியாகம் செய்யுங்கள் அல்லது மார்க்கத்திற்காக தியாகம் செய்யுங்கள் என்ற கூற்றெல்லாம் ஒரு உலகவாதிக்கு மிகவும் வினோதமானதாகவும் ஏளனத்திற்குரிய விஷயமாகவும் தெரிகின்றது. ஆனால் இந்த காலகட்டத்திலும் திருக்குறானின் இந்த போதனையின் ஞானத்தை பெற்று அதன்படி அமல் செய்கின்ற மக்கள் இன்றும் இருக்கின்றார்கள் என்பது இந்த உலகியல்வாதிகளுக்கு தெரியாது. இக்காலத்திலும் அல்பிர் அதாவது முழுமையான நன்மையை அடைவதற்காக முயற்சி செய்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். பிறருக்காக தியாகம் செய்யக்கூடிய நன்மையின் உச்சத்தை அடைய முயற்சி செய்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். பிறருக்கு நன்மை பயப்பதற்காக எப்போதும் நிம்மதி இழந்து இருப்பது என்ற நன்மையை அடைவதற்கும் முயற்சி செய்கின்றார்கள். மார்க்கத்தை பரப்புவதற்காக தனது செல்வம், உயிர், நேரம் போன்றவற்றை தியாகம் செய்வதில் உயர்தரத்தை அடைதல் எனும் நன்மையை பெறுவதற்கும் முயற்சி செய்யக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். கட்டுப்படுதலில் முன்னேற செய்கின்ற நன்மையை அடைய முயற்சி செய்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள். அந்த கட்டுப்படுதலின்படி அமல் செய்யும் போது தனக்கு எந்த விஷயம் பிரியமானது என்று அவர்கள் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது மட்டும்தான் அந்நேரத்தில் அவர்களுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கின்றது. இறை அச்சத்தில் முன்னேற செய்கின்ற நன்மைகளை பெறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றனர். இப்படிப்பட்ட மக்கள் யார் என்று உலகின் பெரும்பகுதிக்கு தெரிவதில்லை. அந்த மக்கள் யார் என்றால், ஹசரத் நபியல்லாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் மற்றும் காலத்தின் இமாமோடு தம்மை இணைத்துக் கொண்டு உண்மையான நன்மையை அடைவதற்குரிய ஞானத்தை பெற்ற மக்கள் ஆவர். அவர்கள் நன்மைகள் எனும் உயரமான மினாரக்களின் ஒளியிலிருந்து நன்மையின் வழியில் நடப்பதற்குரிய வழிமுறைகளை கற்றிருக்கின்றார்கள். அவர்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அருட்களை பெற்ற மக்களின் வழி நடப்பவர்கள் ஆவர். ஒரு ஹதீஸில் வருகின்றது, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொருட்களிலிருந்து இறைவழியில் செலவு செய்யாத வரையில் உங்களால் ஒருபோதும் முழுமையான நன்மையினை பெற முடியாது என்று இந்த வசனம் இறங்கிய போது ஹசரத் அபு தல்ஹா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதினத்து அன்சார் சஹாபாக்களில் பணக்கார சஹாபியாக இருந்தார்கள். அவருக்கு பேரிச்சம்பழம் தோட்டங்கள் இருந்தன. அவற்றில் பேரோஹா என்ற ஒரு தோட்டம் மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு தோட்டமாக இருந்தது. ஹசரத் தல்ஹா அவர்களுக்கும் அந்த தோட்டம் மிகவும் பிடித்தமான தோட்டமாக இருந்தது. மஸ்ஜித் நபிவிக்கு அந்த தோட்டம் மிகவும் அருகில் இருந்தது. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த தோட்டத்திற்கு அடிக்கடி சென்று வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த வசனம் இறங்கிய பிறகு ஹசரத் அபு தல்ஹா அவர்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். கூறினார்கள், எனது சொத்துக்களில் எனக்கு மிகவும் பிடித்தமான சொத்து பேரோஹா என்ற இந்த பேரிச்சம்பழ தோட்டமாகும். நான் அதனை இப்போது அல்லாஹின் வழியில் கொடுத்து விடுகின்றேன் என்று கூறினார்கள். ஆக இந்த மக்களே ஒளிமயமான நட்சத்திரங்களாக இருந்தார்கள். மேலும் நன்மையின் பாதைகளை வகுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். எனவே இந்த சஹாபாக்களின் உதாரணத்தை நமக்கு கூறி காலத்தின் இமாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் கவனம் ஊட்டியிருக்கின்றார்கள். அன்னார் தனது பல்வேறு மேற்கோள்களில் திருக்குரானின் கட்டளைகளை மற்றும் போதனைகளை தெல்ல தெளிவாக விளக்கி கூறியிருக்கின்றார்கள். நன்மையை அடைவதற்குரிய அறிவையும் ஞானத்தையும் நமக்கு தந்திருக்கின்றார்கள். தியாகங்களின் உயர் தரத்தை பற்றியும் நமக்கு எடுத்து கூறியுள்ளார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் நிலைநாட்டிய தியாகங்களின் தரத்தில் நிலைபெறுவதற்கும் நமக்கு அறிவுரை நல்கியுள்ளார்கள். அன்னார் கூறினார்கள், வாக்களிக்கப்பட்ட மசீஹை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த முன் உதாரணங்களின் செயல்படுவது அவசியமாகும். மேலும் ஒரு இடத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வீணான பயனற்ற பொருட்களை செலவு செய்து எந்த ஒரு மனிதனும் நன்மை செய்ததாக வாதிட முடியாது. நன்மையின் வாசல் குறுகலானதாகும். பயனற்ற பொருளை செலவு செய்து அந்த வாசலில் எவரும் நுழைந்துவிட முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு மிக பிரியமான பொருளை நீங்கள் செலவு செய்யாத வரை நன்மையை பெற முடியாது என்பது இறை வசனத்தின் தெளிவான கட்டளையாகும். எதுவரை மிகவும் விருப்பத்திற்குரிய மிகவும் அன்பிற்குரிய பொருட்களை செலவு செய்வதில்லையோ அதுவரை உங்களால் அன்பிற்குரியவர் என்ற அந்தஸ்தை பெற முடியாது. உங்களால் கஷ்டங்களை சகிக்க முடியாதென்றால், உங்களால் உண்மையான நன்மைகளை மேற்கொள்ள முடியாதென்றால் நீங்கள் எவ்வாறு வெற்றி பெற முடியும்? சஹாபாக்கள் மிக இலகுவாக அந்த அந்தஸ்தை அடைந்து விட்டார்களா? உலகியல் பட்டங்களை பெறுவதற்காக மனிதன் எந்த அளவுக்கு செலவு செய்கின்றான், கஷ்டங்களை எதிர்கொள்கின்றான், அதற்கு பிறகுதான் மிக சாதாரண பட்டங்கள் கூட மனிதனுக்கு கிடைக்கின்றன. அவ்வாறு இருக்க சற்று சிந்தித்து பாருங்கள், உள்ளத்திற்கு ஆறுதலும் நிம்மதியும் வழங்கக்கூடிய மற்றும் இறைவனின் திருப்திக்குரிய அடையாளத்தையும் தரக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹும் என்ற பட்டம் சஹாபாக்களுக்கு மிக எளிதாக கிடைத்திருக்க முடியுமா? உள்ளத்தின் உண்மையான மகிழ்ச்சிக்கு காரணமான இறை திருப்தி என்பது தற்காலிக கஷ்டங்களை சகித்துக் கொள்ளாதவரை கிடைக்கவே முடியாது. எவர்கள் இறை திருப்தியை பெரும் பொருட்டு துன்பங்களை பொருட்படுத்துவதில்லையோ அவர்களே அருளுக்குரியவர்கள் ஆவர். ஏனென்றால் நிரந்தரமான மகிழ்ச்சி மற்றும் நிரந்தரமான நிம்மதி என்பது தற்காலிக கஷ்டங்களுக்கு பிறகுதான் நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்கின்றது. ஒரு சபையில் ஜமாத் சகோதரர்களுக்கு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், உலகில் மனிதன் செல்வத்தின் மீது மிகவும் அன்பு கொள்கின்றான். எனவேதான் கனவு விளக்கங்களில் இவ்வாறு கூறப்படுகின்றது. அதாவது, ஒரு மனிதன் கனவில் இதயத்தை ஒருவருக்கு கொடுப்பதாக கண்டால் அதன் பொருள் செல்வமாகும். எனவேதான் உண்மையான இறை அச்சம் மற்றும் ஈமானை பெறுவதற்கு இறைவன் இந்த கட்டளையை வழங்கியுள்ளான், உங்களுக்கு பிரியமான பொருளை நீங்கள் செலவு செய்யாத வரை நன்மையை பெற முடியாது என்ற போதனையை இறைவன் நல்கியுள்ளான். ஏனென்றால் இறை படைப்பினங்களின் மீதான அனுதாபம் மற்றும் சேவை என்பது பெருமளவில் செல்வத்தை சார்ந்ததாக உள்ளது. இறை படைப்பினங்களின் மீது அனுதாபம் என்பது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் அது ஈமானின் இரண்டாவது அம்சமாகும். அதுவின்றி ஈமான் முழுமையாகவும் உறுதியாகவும் ஆக முடியாது. எதுவரை மனிதன் தியாகம் செய்ய மாட்டானோ அதுவரை அவனால் எங்கனும் பிறருக்கு நன்மை பயக்க முடியும். பிறருக்கு நன்மை பயப்பதற்கும் பிறர் மீது அனுதாபம் கொள்வதற்கும் தியாகம் என்பது மிக அவசியமான விஷயமாகும். மேலும் இந்த தியாகத்தை பற்றியே, உங்களுக்கு பிரியமான பொருளை நீங்கள் செலவு செய்யாத வரை நன்மையை பெற முடியாது என்ற இறைவசனத்தில் போதிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் வழியில் பொருள் தியாகம் செய்வது என்பது மனிதனின் நற்பாக்கியம் மற்றும் இறை அச்சத்திற்குரிய அடையாளமாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருள் தியாகத்திற்கான தேவை உள்ளது என்று கூறினால், ஹஸ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஒட்டுமொத்த சொத்துக்களையும் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சமர்ப்பித்து விடுவார்கள். அதுவே அன்னாரின் தியாகத்தின் அடையாளமாக திகழ்ந்தது. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஏற்படுத்திய ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இவ்விஷயங்களை ஒரு பக்கம் கேட்டுவிட்டு மறுபக்கம் முகத்தை திருப்பிவிடவில்லை. மாறாக இவ்விஷயங்களை கேட்ட பிறகு தியாகங்களின் உயர் முன்னுதாரணங்களை அவர்கள் நிலைநாட்டினார்கள். அதாவது, உங்களுக்கு பிரியமான பொருளை நீங்கள் செலவு செய்யாதவரை நன்மையை பெற முடியாது என்ற போதனை வழங்கப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களே பல சந்தர்ப்பங்களில் இவ்விஷயத்தை குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள். ஜமாத்தின் பொருள் தியாகத்தின் தரத்தை கண்டவாறு ஒரு இடத்தில் அன்னார் இவ்வாறு கூறினார்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் நமது ஜமாத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு உடுப்பதற்கு கூட ஆடை இல்லை. பல கஷ்டங்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு அணிவதற்கு ஆடை கிடைக்கின்றது. அவர்களுக்கு சொத்து என்று ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர்களின் எல்லையற்ற விசுவாசம் மற்றும் அவர்களின் அன்பு மற்றும் நேசத்தை கண்டு இயல்பில் ஒரு ஆச்சரியமும் வியப்பும் ஏற்படுகின்றது. மற்றொரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், நமது ஜமாத்தில் காணப்படுகின்ற தூய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இக்காலத்தில் வேறு எவரிடத்திலும் இல்லை. ஆக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவரிடமிருந்து நேரடியாக பயன்பெற்ற மக்கள் இந்த அந்தஸ்தை அடைந்துள்ளார்கள். மேலும் அன்னாரின் திருப்தி என்ற சான்றிதழையும் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தூய்மையும் விசுவாசமும் அவர்களின் காலத்தோடு முடிந்து விட்டதா? நிச்சயமாக இல்லை. நான் கூறியது போன்று இன்றும் ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் ஜமாத்தில் அப்படிப்பட்ட ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இருக்கின்றார்கள். அவர்கள் தூய்மையிலும் விசுவாசத்திலும் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில அல்லது குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அப்படிப்பட்ட மக்கள் இல்லை, மாறாக ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன. அவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் பரவி இருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுக்கு பிரியமான பொருளை நீங்கள் செலவு செய்யாதவரை நன்மையை பெற முடியாது என்ற போதனையின் சரியான ஞானத்தை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களில் பழைய அகமதிகளும் அடங்குவர், புதிய அகமதிகளும் அடங்குவர். அகமதியத்தை ஒப்புக்கொண்டு சில காலங்களே ஆன மக்களும் இருக்கின்றார்கள். இன்னும் கூறப்போனால், அகமதியத்தை ஒப்புக்கொண்டு சில மாதங்களே ஆன அகமதிகளும் கூட தியாகம் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். அகமதியத்தை ஒப்புக்கொள்வதற்கு முன்பு அவர்களுக்கு உலக ஆசைகள் மிகைத்திருந்தன. ஆனால் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தங்களுக்கு விருப்பமான பொருள் அல்லது தங்களிடம் என்ன இருந்ததோ அதனை தியாகம் செய்ய தயாராகிவிட்டனர். இது இக்காலத்தில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சியாகும். மக்களின் முன்னுரிமை மாறிவிட்டது. அவர்களை கண்டு எனக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது என்ற ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்று இன்றும் இத்தகைய மக்கள் மீது பொருந்துகின்றது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களின் தியாகங்களை கண்டு நமக்கு உள்ளபடியே ஆச்சரியம் ஏற்படுகின்றது. அவர்களில் சிலரின் உதாரணத்தை இப்போது நான் எடுத்துரைக்கின்றேன். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று, அவர்களிடத்தில் உடுத்துவதற்கு கூட ஆடை இல்லை, ஆனால் தூய்மையிலும் விசுவாசத்திலும் முன்னேறி இருக்கின்றார்கள். இதற்கு நான் ஒரு உதாரணத்தை தருகின்றேன். அது ஒரு பெண்ணின் உதாரணமாகும். அந்த பெண்ணும் எப்படிப்பட்ட பெண் என்றால், கண் பார்வையற்ற பெண் ஆவார். சிராலியோனில் இருந்து நமது முபல்லிக் சாப் எழுதுகின்றார்கள், இங்கு கெம்பாரோ என்ற இடத்தில் ஜமாத் இருக்கின்றது. அங்கு கண் பார்வையற்ற பெண் இருக்கின்றார். அவர் தாரிக் ஜதி சந்தாவிற்கு 2000 லியோன் வாக்குறுதியாக கொடுத்திருந்தார். நாங்கள் அந்த சந்தாவை வசூல் செய்வதற்கு அவரிடம் சென்றிருந்தோம். அப்போது அந்த பெண்மணி கூறினார், சந்தா கொடுப்பது பற்றி நான் கவலை அடைந்திருந்தேன். கண் பார்வை இல்லாததனால் சந்தா கொடுக்கும் அளவிற்கு எனக்கு எந்த வருமானமும் இல்லை. 2000 லியோன் சந்தா கொடுப்பது எனக்கு மிகவும் கஷ்டமான காரியமாகும். ஆனால் நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன், எனவே எப்படியும் நான் அதை கொடுத்து விடுவேன். அகமதி அல்லாத தனது ஒரு சகோதரியிடம் இருந்து கடன் பெற்று சந்தா கொடுத்து விடலாம் என்று அவர் எண்ணியிருந்தார். ஆனால் அந்த சகோதரியோ மறுத்துவிட்டார். நீயோ பார்வையற்றவளாக இருக்கின்றாய், கடனை உன்னால் எப்படி திருப்பி கொடுக்க முடியும் என்று கூறி கடன் கொடுக்க மறுத்துவிட்டார். அதனால் அந்த கண் பார்வையற்ற பெண் மிகவும் கவலையுற்றார். சந்தா வசூல் செய்ய சென்ற பொறுப்பாளரிடம், நீங்கள் சிறிது கடித்து வாருங்கள் என்று கூறினார். பின்னர் துவாவில் மும்முரமாக ஈடுபட்டார். இதற்கிடையில் ஒரு அந்நியர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அந்த மனிதர் அந்த பெண்ணின் வீட்டை கடந்து சென்றார். அப்போது அந்த பெண் தனது வீட்டின் முற்றத்தில் அமர்ந்திருந்தார். அந்த நபரை அழைத்து அந்த பெண் கூறினார், என்னிடத்தில் தலையில் கட்டக்கூடிய 2000 லியோன் மதிப்பிலான துணி ஒன்று உள்ளது, அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அதன் மதிப்பு 10,000 15,000 லியோனாக இருந்தது. எனவே அந்த மனிதர், இவ்வளவு மிக குறைந்த விலைக்கு ஏன் விற்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி, எனக்கு தாரிக் ஜதி சந்தா கொடுக்க வேண்டும், ஆனால் என்னிடத்தில் அதற்கு பணம் இல்லை என்று கூறினார். அந்த மனிதரோ அந்த ஆடையை வாங்கிக் கொண்டார். அதற்கு பகரமாக 2000 லியோனையும் கொடுத்து விட்டார். அவர் நல்ல மனிதராக இருந்ததால் பின்னர் அந்த துணியையும் திருப்பி கொடுத்துவிட்டு என் சார்பாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறிவிட்டார். ஆப்பிரிக்காவின் தொலைதூர பகுதியில் வசிக்கும் படிப்பறிவற்ற கண் பார்வையற்ற ஒரு பெண்ணின் மன தூய்மைக்கான உதாரணமாகும் இது. நிச்சயமாக இந்த மன தூய்மை அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். இதற்கு பிறகு இன்னும் சில சம்பவங்களை நான் எடுத்துரைக்கின்றேன். இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான் முபல்லிக் இன்சார்ஜ் சாஹிப் எழுதுகின்றார்கள், இங்கு போலாபாலி என்ற ஒரு ஜமாத் இருக்கின்றது. நான் சுற்றுப்பயணத்திற்காக அங்கு சென்றேன். அங்கு 65 வயது கொண்ட நபர் ஒருவர் இருக்கின்றார். அவர் பெரும்பாலும் நோயுற்றிருப்பார். அவருக்கு எந்த வருமானமும் கிடையாது. வருடத்தில் 100 நாள் அரசு வேலை திட்டத்தின் கீழ் அவர் வேலை செய்வார். அவரது மனைவி குடும்ப செலவுகளுக்காக வேலைக்கு சென்று வந்தார். வீட்டின் நிலை மிகவும் மோசமானதாக இருந்தது. அவர்களுக்கு பொருள் தியாகத்தை பற்றி கூறப்பட்டது. உங்களால் இயன்றதை கொடுக்கும்படி கூறினோம். அவர் 1,050 ரூபாய் சந்தாவாக கொடுத்து விட்டார். நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு அவரிடம் கூறினேன், உங்கள் குடும்பத்தின் சூழல் மிக ஏழ்மையாக உள்ளது, ஆனால் அவ்வாறிருந்தும் கூட இவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் கொடுக்கின்றீர்கள். இதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கொள்ள விரும்பினால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினேன். அதற்கு அவர் அழத் தொடங்கினார். நான் அல்லாஹுவிற்காக இதனை கொடுத்தேன், இது அல்லாஹுவிற்கே உரிய பணமாகும், இதைவிட பெரிய தொகை கொடுப்பதற்கு எனக்கு விருப்பம் உள்ளது, அதற்கு அல்லாஹ் எனக்கு நல்ல உடல்நலம் கொடுக்க வேண்டும், எனவே எனக்காக துவா செய்யுங்கள் என்று கூறினார். அடுத்து தூய்மையிலும் விசுவாசத்திலும் முன்னேறிய மற்றொரு நல்லடியாரின் சம்பவத்தை கேளுங்கள். நிச்சயமாக இது செல்வந்தர்களை பின்தங்க செய்துவிடும் சம்பவமாகும். பெனின் நாட்டு அமீர்ஷா எழுதுகின்றார், ஒரு ஜமாத்தின் தலைவருக்கு தயாரிக்க ஜதீர் சந்தா கொடுப்பவர்களின் பட்டியல் அனுப்பப்பட்டது. அதில் ஒரு பழைய அகமதியின் பெயர் சந்தா கொடுப்பவர்களின் பட்டியலில் இருந்தது. அவருக்கு கவனம் ஊட்டப்பட்டது. அந்த நபர் மிஷன் ஹவுஸிற்கு வந்தார். அவர் கூறினார், நீங்கள் ஒரு வாரம் உணவு சாப்பிடாத மனிதரை கண்டுள்ளீர்களா? எனது ஏழ்மையின் நிலை இந்த அளவிற்கு இருக்கின்றது. ஆனால் நான் தரிக்கு ஜதீர் சந்தா கொடுக்க விரும்புகின்றேன். அதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை. எனவே நான் இறைவனிடத்தில் அதற்காக இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். அல்லாஹ் என்னை தற்போது சோதித்துக் கொண்டிருக்கின்றான். மிக குறைவான பணத்தை கொடுத்து இப்போது இந்த நேரத்தில் என்னிடம் இதுதான் உள்ளது என்று அவர் கூறினார். அந்த பணத்தை கூட நான் ஒருவரிடமிருந்து கடனாகத்தான் பெற்று வந்துள்ளேன். அதற்கு சந்தா வசூல் செய்யும் நபர் கூறினார், உங்களின் நிலை மிக ஏழ்மையாக உள்ளது, எனவே இப்போது இந்த தொகையை நீங்கள் சந்தாவாக கொடுக்க வேண்டாம், நான் உங்களின் உதவிக்காக கொஞ்சம் பணம் தருகின்றேன் என்று கூறினார். 10,000 பிராங்க் ஷிஃபாவை அந்த நபர் கொடுத்தார். அதை அவர் திருப்பி கொடுத்து, சந்தாம் எனக்கு பாக்கி இருக்கின்றது, இந்த பணத்தை வைத்து எனது சந்தாம் பாக்கியை முழுமை செய்து விடுங்கள் என்று கூறிவிட்டார். உடுத்துவதற்கு ஆடை இல்லை, ஆனால் விசுவாசத்திலும் தூய்மையிலும் முன்னேறி இருக்கின்றார்கள் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதற்குரிய உதாரணம் இப்படிப்பட்ட நபர்கள் ஆவார்கள். காதியானின் நாயிப் வக்கீலுல் மால் தாரிக் ஜதீத் அவர்கள் எழுதுகின்றார்கள், கொடியத்தூர் ஜமாத்தில் தாரிக் ஜதீத் சந்தாவின் முக்கியத்துவம் பற்றி ஜும்மாவில் எடுத்துரைக்கப்பட்டது. ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குரலுக்கு செவிமடுத்த சில நல்லடியார்களை பற்றியும் அதில் கூறப்பட்டது. ஜும்மாவிற்கு பிறகு லெஜ்னா இமாயில்லாவின் தலைவி தனது வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்கு சென்று தனது ஒரு பெரிய தங்க மாலையை எடுத்து வந்து, இதை தயாரிக்கிறது சந்தாவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். அல்லாஹின் அருளினால் ஜமாத்தில் பெண்களிடம் மார்க்க தேவைகளுக்காக தமது நகைகளை தியாகம் செய்யக்கூடிய எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. எல்லா இடங்களிலும் அதுபோன்ற சம்பவங்கள் காண கிடைக்கின்றன. மார்க்கத்திற்காக தனது விருப்பமான நகைகளை தியாகம் செய்யக்கூடிய இந்த பண்பு உலகின் பல்வேறு பகுதிகளிலும் நமது ஜமாத் பெண்களிடம் காணப்படுகின்றது. இது அகமதி பெண்களுக்கே உரிய சிறப்பம்சமாகும். ஜெர்மனியில் உள்ள நேஷனல் செக்ரட்டரி தாரிக் ஜதீத் அவர்கள் எழுதுகின்றார்கள், இங்கு ஒரு ஜமாத்தில் தாரிக் ஜதீத் தொடர்பாக கருத்தரங்கு நடைபெற்றது. கருத்தரங்கு முடிவுற்றவுடன் ஒரு நபர் தனது மனைவியின் நகையை எடுத்துக்கொண்டு தாரிக் ஜதீத் அலுவலகத்திற்கு வந்தார். அவர் கூறினார், கருத்தரங்கு முடிந்த பிறகு நாங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தோம். என்னுடைய வாக்குறுதிகளை நான் தெரிவித்து விட்டேன், நீயும் வாக்குறுதி ஏதும் கொடுத்திருக்கின்றாயா என்று நான் எனது மனைவியிடம் கேட்டேன். அதற்கு அவர், திருக்குறானின் போதனையான உங்களுக்கு பிரியமான பொருளை நீங்கள் செலவு செய்யாதவரை நன்மையை பெற முடியாது என்பதற்கேற்ப நான் அமல் செய்ய விரும்புகின்றேன், எனவே திருமணத்தின் போது அணிவிக்கப்பட்ட நகையை தயாரிக்க ஜதீத் சந்தாவாக கொடுத்துவிட விரும்புகின்றேன் என்று என்னிடம் கூறினார். லாகூர் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார், ஒரு பெண்மணி தயாரிக்க ஜதீத் சந்தாவில் ஏற்கனவே உயர்தரமான வாக்குறுதி கொடுத்திருந்தார். அவர் ஒரு செல்வம் படைத்த பெண்மணி ஆவார். டார்கெட்டை முழுமைப்படுத்துவதற்காக இன்னும் சந்தா கொடுக்கும்படி அவரிடத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்ட போது உடனடியாக எழுந்து தனது அறைக்கு சென்றார். சென்று தனது நகைகளின் ஒரு டப்பா ஒன்றை எடுத்து வந்தார். இவை அனைத்தும் இறைவழியில் தான் நான் கொடுக்கப் போகின்றேன் என கூறி அதிலிருந்து கனமான ஒரு தங்க நகையை எடுத்து தாரிக் ஜதீத் சந்தாவிற்காக கொடுத்து விட்டார். இப்போது பாருங்கள், ஒரு பெண்மணியோ இந்தியாவின் தென்பகுதியில் இருக்கின்றார். வேறுபட்ட கோத்திரம், வேறுபட்ட மொழி. மற்றொரு பெண்ணோ பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபை சார்ந்தவர். மூன்றாவது பெண்மணியோ ஜெர்மனியில் இருக்கின்றார். ஆனால் பொருள் தியாகத்திற்கான ஆன்மா மற்றும் எண்ணம் என்பது ஒன்றாகவே இருக்கின்றது. இப்படிப்பட்ட பொருள் தியாகத்திற்கான உயர்தரத்தை தான் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமது ஜமாத்தில் உருவாக்கி இருக்கின்றார்கள். இது அல்லாஹ் அஹ்மதியல் மீது செய்திருக்கின்ற அருளாகும். ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு நல்லடியாரின் சம்பவத்தை கூறியவாறு அங்குள்ள முபல்லிக்ஸ் அவர்கள் எழுதுகின்றார்கள், எனது பணி நியமனம் மாலி ரீஜனில் சீங்கோவில் செய்யப்பட்டது. ஒரு நாள் ஜும்மா தொழுகைக்கு பிறகு மொலின் சாஹிப் ஒரு நபரை என்னிடம் அழைத்து வந்தார். அவர் அங்குள்ள பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் ஆவார். அவர் ஜமாத்தில் பயர் செய்திருந்தார். நான் சந்தா கொடுக்க வந்துள்ளேன் என்று என்னிடம் கூறினார். மேலும் நான் இன்று ரேடியோவில் சந்தா தொடர்பாக ஹஸ்ரத் கலிஃபத்துல் முஸ்லி அவர்களின் குத்பாவை கேட்டேன் என்றும் கூறினார். நான் அவர்களுக்கு இறைவெளியில் செலவு செய்வது தொடர்பான உங்களுக்கு பிரியமான பொருளை நீங்கள் செலவு செய்யாதவரை நன்மையை பெற முடியாது என்ற வசனத்தை ஓதி காட்டினேன். அதற்கு அவர் கூறினார், நான் இதே வசனத்தை தான் ரேடியோவிலும் கேட்டேன். 5000 ஷிஃபா சந்தாவாக கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஷைத்தான் உள்ளத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்திவிட்டான். 2000 ஷிஃபா போதுமானது என்று நினைத்தேன். ஆனால் இப்போது நீங்கள் அதே வசனத்தை கூறியிருக்கின்றீர்கள். எனவே இதிலிருந்து எனக்கு இது அல்லாஹ்வின் அமைப்பு என்பது தெரிந்துவிட்டது. எனவே 5000 ஷிஃபா நான் சந்தாவாக கொடுப்பேன் என்று கூறினார். அவ்வாறு 5000 ஷிஃபா சந்தாவாக கொடுத்து விட்டார். அல்லாஹ்வின் அருளால் புதிய அகமதிகள் சந்தாவில் மிக அதிகமாக முன்னேறி வருகின்றார்கள். அல்லாஹ் பொருள் தியாகம் செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வாறு அருள் செய்கின்றான் மற்றும் பொருள் தியாகத்தின் மூலமாக எவ்வாறு ஈமான் அதிகரிக்கின்றது, எவ்வாறு அவர்களது ஈமானிலும் மன தூய்மையிலும் முன்னேற்றம் ஏற்படுகின்றது என்பது தொடர்பான சில உதாரணங்களை நான் கூறுகின்றேன். காங்கோவிலிருந்து இப்ராஹிம் சாஹிப் என்ற ஒரு நபர் கூறுகின்றார், நான் விவசாயம் செய்து வருகின்றேன். முதலில் பொருள் தியாகத்தில் மிக குறைவாகவே பங்கு பெற்று வந்தேன். ஆனால் நான் சந்தா கொடுக்க ஆரம்பித்ததிலிருந்து எனது விளைநிலத்தில் விளைச்சல் அதிகமாகிவிட்டது. இதிலிருந்து எனக்கு சந்தாவின் முக்கியத்துவமும் புரிந்துவிட்டது. நான் முறையாக சந்தா கொடுத்து வருகின்றேன். அதன் விளைவாக எனது வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. அடுத்து காங்கோவை சார்ந்த மரியம் சாய்பா என்ற ஒரு பெண்மணி கூறுகின்றார், நான் விவசாயம் செய்து வருகின்றேன். அறுவடைக்கு பிறகு சந்தா கொடுத்து வருவேன். சந்தா கொடுக்க ஆரம்பித்த பிறகு எனது வருமானம் 2 மடங்காகிவிட்டது. இது எனது சொந்த அனுபவமாகும் என்று கூறுகின்றார். அடுத்து காங்கோவிலிருந்து நமது முபலிக் சாஹிப் கூறுகின்றார், ஒருவருக்கு சந்தா தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டது. அகமது சாஹிப் என்ற ஒரு அகமதி நண்பருக்கு சந்தா தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டது. அவர் தாரிகே ஜதீதிற்கு தனது வாக்குறுதியாக 2000 பிராங்க் எழுதினார். அவ்வாறு எழுதுகின்ற போது அவர் வேலை வாய்ப்பின்றி இருந்தார். வாக்குறுதி கொடுத்த பிறகு ஒரு வாரத்திற்குள் அவருக்கு வேலை கிடைத்துவிட்டது. இன்றைய நாட்களில் அவர் தனது ஃபீல்டில் மேனேஜராக பணியாற்றி வருகின்றார். மேலும் முறையாக சந்தா கொடுத்தும் வருகின்றார். மேலும் அவர் இவை அனைத்தும் சந்தாவின் பரக்கத்தாகும் என்றும் கூறுகின்றார். அடுத்து நாயிப் வக்கீலுல் மால் தாரிகி ஜதீத் காதியான் அவர்கள் எழுதுகின்றார்கள், பத்து பிரியம் கேரளாவை சார்ந்த ஒரு நண்பர் என்னிடம் தொலைபேசியில் கூறினார், ஆப்பிரிக்காவை சார்ந்த மக்கள் மிகவும் ஏழைகளாக இருந்த போதும் மிக அதிகமாக சந்தாவில் பங்கு பெறுகின்றார்கள் என்று உசூர் அவர்கள் கடந்த ஆண்டு குத்பாவில் கூறியிருந்தார்கள். ஆனால் நாமோ செல்வம் படைத்தவர்களாக இருக்கின்றோம். தாரிகி ஜதீத் வாக்குறுதியாக நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளேன், அதை 5 லட்சம் ரூபாயாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். இவ்வாறு கூறி அவர் அழ ஆரம்பித்து விட்டார். வாக்குறுதியை பூர்த்தி செய்வதற்காக துவாவிற்காக கடிதமும் எனக்கு எழுதினார். நாயிப் வக்கீலுல் மால் தாரிகி அவர்கள் எழுதுகின்றார்கள், சிறிது காலத்திற்கு பிறகு நான் கேரளா சுற்றுப்பயணம் சென்றபோது அவர் வாக்குறுதியை முழுமை செய்து விட்டார். மேலும் அவர் கூறினார், நான் வாக்குறுதியை அதிகப்படுத்திய பிறகு எனது தொழிலில் அல்லாஹ் அளவற்ற அருள் செய்துவிட்டான். தற்போது என்னிடத்தில் எந்த அளவுக்கு பணிகள் உள்ளன என்றால் அதை என்னால் சமாளிக்க முடியவில்லை. அடுத்து கர்நாடகாவை சார்ந்த இப்ராஹிம் என்ற தாரிக ஜதி இன்ஸ்பெக்டர் கூறுகின்றார், குல்பர்கா ஜமாத்தை சார்ந்த ஒரு இளைஞர் ஹசரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவுரைக்கேற்ப தனது ஒரு மாத சம்பளம் 73,600 ரூபாயை தாரிக ஜதி சந்தாவாக கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். ஆனால் சந்தா கொடுக்கின்ற சமயத்தில் மிகவும் அதிகப்படுத்தி 1,511 ரூபாய் கொடுத்து விட்டார். அதன் விளைவாக அவருக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை காட்டினான். அவருக்கு ஒரு நபர் ஒரு பெரிய தொகை ஒன்று கொடுக்க வேண்டியது இருந்தது. பல முறை அதை கேட்ட பின்னரும் அந்த பணம் அவருக்கு கிடைக்கவில்லை. பணம் கிடைக்காது என்று அவர் அவநம்பிக்கையில் இருந்த போது அந்த நபர் திடீரென ஒரு நாள் வந்து அந்த இளைஞருக்கு கொடுக்க வேண்டிய முழு தொகையையும் திருப்பி கொடுத்து விட்டார். பொருள் தியாகத்தின் விளைவாக அல்லாஹ் ஈமானில் முன்னேற்றத்தை வழங்குகின்றான். உலகத்தின் பல்வேறு இடங்களில் அதற்கான காட்சி நமக்கு காண கிடைக்கின்றது. உஸ்பெகிஸ்தானை சார்ந்த ஒரு புதிய அகமதி நண்பர் கூறுகின்றார், நான் நீண்ட காலமாக மாஸ்கோ நகரத்தில் வசித்து வருகின்றேன். இதுவரை எனது வருமானம் எவ்வளவு இருந்தது என்பதை என்னால் கணக்கிட்டு கூற முடியும். ஆனால் நான் பையல் செய்த பிறகு சந்தா கொடுக்க ஆரம்பித்ததில் இருந்து எனது வருமானத்தில் அசாதாரண முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த ஒரு வருடத்தில் நான் ஈட்டிய இந்த வருமானத்தை கடந்த 13 ஆண்டுகளில் நான் ஈட்டியது கிடையாது. இது இறைவெளியில் நான் செலவு செய்ததன் பரக்கத் என்பதில் எனக்கு இப்பொழுது முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது என்று அவர் கூறுகின்றார். ஃபோர்கினோபோசோ நாட்டை சார்ந்த ஒரு முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார், அங்குள்ள ஒரு ஜமாத்தின் உறுப்பினர் ஒரு நாள் மௌலிம் சாஹிப் அவரிடம் வந்தார். கூறினார், நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், ஆனால் அதற்குரிய வசதி என்னிடம் இல்லை. அப்போது அவரிடம் மௌலிம் சாஹிப் கூறினார், நீங்கள் சந்தாவை முறையாக கொடுத்து வாருங்கள், அல்லாஹ் உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து விடுவான், மேலும் ஹஜ் செய்வதற்குரிய வழிவகையையும் செய்து விடுவான். அதன் பிறகு அந்த நபர் தனது சந்தாவை முறையாக செலுத்த தொடங்கினார். சிறிது காலத்திற்கு பிறகு அவர் வந்து கூறினார், அல்லாஹ் எனது ஆசையை நிறைவேற்றிவிட்டான், மேலும் ஹஜ்ஜிற்கு செல்வதற்குரிய வழிவகைகளையும் ஏற்பாடு செய்து விட்டான். இவை அனைத்தும் சந்தாவின் பரக்கத்தின் விளைவாகும் என்றும் அவர் கூறினார். இப்போது அவர் ஹஜ் செய்துவிட்டு நாடு திரும்பிவிட்டார். சந்தாவும் தொடர்ந்து கொடுத்து வருகின்றார். ஃபோர்கினோபோசோவை சார்ந்த ஒரு ஜமாத்தின் தலைவர் கூறுகின்றார், ஒரு நபரது குடும்பத்தில் மிக அதிகமான பொருளாதார கஷ்டம் இருந்தது. அவர் ஒரு ப்ராஜெக்டை தொடங்க விரும்பினார், ஆனால் பணம் குறைவாக இருந்ததனால் அதை செய்ய முடியவில்லை. அவருக்கு ஃபோர்கினோபோசோ நாட்டின் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அங்கு பொருள் தியாகம் பற்றி செவியேற்று நாடு திரும்பியதும் சந்தா அதிகமாக கொடுப்பேன் என்று அவர் எண்ணம் கொண்டார். பாக்கியுள்ள சந்தாவையும் கொடுப்பேன் என்றும் அவர் எண்ணினார். அவ்வாறு நாடு திரும்பியதும் பாக்கியிருந்த சந்தாவை முதலில் அவர் கொடுத்து முடித்தார். எதிர்காலத்தில் குறித்த நேரத்தில் சந்தா கொடுப்பேன் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார். இவ்வாறு ஒரு மாதம் கூட முழுமையாக கழியவில்லை. அவருடைய அனைத்து குடும்ப பிரச்சனைகளும் நீங்கிவிட்டது. அல்லாஹின் அருளினால் அவருடைய ப்ராஜெக்டும் முழுமையடைந்தது. இவை அனைத்தும் சந்தா கொடுத்ததன் பரக்கத்தாகும் என்று அவர் கூறுகின்றார். கனடாவின் அமீர்சா அவர்கள் எழுதுகின்றார்கள், சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நண்பருக்கு வியாபாரத்தில் 2.5 லட்சம் டாலர் நஷ்டம் ஏற்பட்டது. நீங்கள் உங்களுடைய கட்டாய சந்தாக்களை தவறாது கொடுத்து வாருங்கள் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன் மூலமாக உங்களின் செல்வத்தில் பரக்கத் ஏற்படும் என்றும் கூறப்பட்டது. சந்தாம் கொடுப்பதும் அவசியமானதாகும் என்பதையும் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். ஆக அவ்வாறு அவர் தொடர்ச்சியாக கட்டாய சந்தாக்களை கொடுக்க ஆரம்பித்தார். அவர் கூறுகின்றார், தாரிக் ஜதீத் சந்தாவை முழுமையாக கொடுத்துவிட வேண்டும் என்ற ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லா அங்கவர்களின் மேற்கோள் ஒன்றை நான் ஒரு நாள் படித்தேன். அந்த அடிப்படையில் நான் ஆண்டின் ஆரம்பத்திலேயே சந்தா கொடுத்து விட்டேன். கடந்த 3 வருடங்களாக நான் நிதியாண்டின் தொடக்கத்திலேயே சந்தா கொடுத்து வருகின்றேன். அதன் விளைவாக அல்லாஹ் என் மீது மாபெரும் அருள் செய்து விட்டான். எனது அனைத்து கடன்களும் தீர்ந்து விட்டன. எனது செல்வத்திலும் செழிப்பு ஏற்பட்டுவிட்டது. அல்லாஹின் வழியில் செலவு செய்வதனால் அல்லாஹ் கண்டிப்பாக அருள் செய்வான் என்பதில் எனக்கு எவ்வித ஐயமும் இல்லை. கனடா அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒரு நபர் தனது ஒரு வியாபாரத்தை தொடங்கினார். மேலும் $1000 தாரிக் ஜதீத் சந்தாவை வாக்குறுதியாக கொடுத்தார். நீங்கள் உங்கள் வாக்குறுதியை அடுத்த வருடம் $5000 அதிகரிக்க வேண்டும் என்றும் அவரிடம் கூறப்பட்டது. மேலும் உசூர் அவரிடம் துவாவிற்காக கடிதம் எழுத வேண்டும் என்றும் கூறப்பட்டது. ஆண்டின் கடைசியில் சந்தா வசூல் செய்வதற்காக அவரிடம் செக்ரட்டரிமார் சென்ற போது அவர் கூறினார், என்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் அதிகமான பரக்கத்துகளை செய்துவிட்டார். நான் அடுத்த வருடம் $5000 கொடுப்பதற்கு பகரமாக இந்த வருடமே $5000 தாரிக்கில் சந்தா கொடுத்து விடுவேன் என்று கூறினார். இதைவிட அதிகமாக கொடுப்பதற்கும் முயற்சி செய்வேன் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் அமீர்ஷா எழுதுகின்றார், ஒரு ஜமாத்தின் நண்பர் கூறுகின்றார், 1974 1984 பாகிஸ்தானில் ஜமாத்திற்கு எதிராக ஏற்பட்ட கலவரத்தில் எங்கள் கடையை எதிரிகள் தீக்கிரையாக்கினார்கள். ஆனால் எங்களின் வியாபாரத்திற்கு எதிரிகள் பாதிப்பை ஏற்படுத்திய போதெல்லாம் எங்கள் மீது அல்லாஹ் சிறப்பான அருள் செய்து எங்களது செல்வத்தை பல மடங்கு பெருக செய்துவிட்டான். எனவே இந்த வருடம் அவர் $100,000 வாக்குறுதி கொடுத்தார். அவர் கூறுகின்றார், இன்று நாங்கள் எந்த அளவிற்கு பெரிய அளவில் வியாபாரம் செய்கின்றோமோ அது பற்றி இதற்கு முன்பு எங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. சிகாகோவை சார்ந்த ஒரு நண்பர் காசோலை ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தார். அதில் $38,415 என்று எழுதப்பட்டிருந்தது. இவ்வாறு அந்த தொகை குறிப்பிடப்பட்டதற்குரிய காரணம் என்ன என்று அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர், எனது அக்கவுண்டில் என்ன பணம் உள்ளதோ அதை முழுவதுமாக இதில் எழுதிவிட்டேன் என்று கூறினார். ஆக இந்த நாடுகளில் இப்படிப்பட்ட மக்களும் இருக்கின்றார்கள். முன்னேற்றமடைந்த நாடுகளில் இருந்த பின்னரும் கூட மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய்யக்கூடிய மக்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். அனைத்தையும் கொடுத்துவிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். புதிதாக வரக்கூடியவர்களும் மன தூய்மையிலும் விசுவாசத்திலும் முன்னேறி வருகின்றனர். அரபு நாட்டை சார்ந்த ஒரு நண்பர் 2011 நவம்பர் மாதம் பயிர் செய்தார். ஆனால் கடந்த ஆண்டு அவருடைய மனைவி பயிர் செய்திருக்கின்றார். அகமதியா ஜமாத் மட்டும்தான் இறை வழியில் எல்லோரையும் விட மிக அதிகமாக மிக சரியாக செலவு செய்கின்றது. எனவே இவர்கள் மூலமாகத்தான் இறை வழியில் செலவு செய்ய வேண்டும் என்று கணவன் மனைவி இருவரும் பேசிக் கொண்டனர். அல்லாஹின் அருளால் அவரது மனைவி இப்போது பயிர் செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார். இந்த ஆண்டு கணவன் மனைவி இரண்டு பேரும் சுமார் £14,000 தயாரிக்கையை சந்தாவாக கொடுத்திருக்கின்றார்கள். உள்ளூர் ஜமாத்தில் ஒரு குடும்பம் சார்பாக அதிக அளவில் கொடுக்கப்பட்ட தொகை இதுவே ஆகும். லண்டன் ரீஜனின் அமீர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், வார்செஸ்டர் பார்க்கின் ஜமாத்தில் டார்கெட்டை முழுமை செய்வதற்கு அறிவுரை செய்யப்பட்டது. அங்கு ஒரு குடும்பம் விடுமுறையில் சுற்றுலா செல்வதற்கு பணத்தை சேமித்து வந்தது. சந்தா கொடுக்கும்படி கூறப்பட்ட போது அந்த பணத்தை தயாரிக்கை சந்தாவிற்காக கொடுத்து விட்டார்கள். விடுமுறையில் வெளியே சென்று நாட்களை கழிப்பதற்கு பகரமாக வீட்டிலேயே விடுமுறையை கழித்துக் கொள்வோம் என்று கூறிவிட்டார்கள். ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பொருள் தியாகத்தின் சம்பவங்கள் எண்ணற்றதாகும். நான் கூறியது போன்று இக்காலத்தில் உலக இன்பங்களை பெறுவதற்கு தான் மக்கள் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். ஆனால் அகமதி அல்லாஹுவின் திருப்திக்காக பொருள் தியாகம் செய்கின்றார். உகண்டா ரீஜனை சார்ந்த ஒரு முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார், நாங்கள் ஒரு ஜமாத்தின் சகோதரருக்கு தாரிக்கு ஜதி வாக்குறுதியை முழுமை செய்யும்படி அறிவுரை கூறினோம். பாவம், அவரிடத்தில் எதுவும் இல்லை. அவருடைய வாக்குறுதிக்குரிய தொகையில் அவருடைய வீட்டில் ஒரு கோழி மட்டுமே இருந்தது. அதை அவர் கொடுத்து விட்டார். அவர் கூறினார், இப்போது என்னிடத்தில் எந்த பணமும் இல்லை. குழந்தைகளின் ஸ்கூல் ஃபீஸும் கூட கட்ட வேண்டும். நான் அதனை பின்னர் கட்டி விடுவேன். முதலில் நீங்கள் என்னுடைய சந்தாவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். அமெரிக்காவின் நேஷனல் செக்ரட்டரி கூறுகின்றார், 11 ஒரு சிறுவன் ஒரு வீடியோ கேம் வாங்குவதற்காக பணம் சேமித்து வந்தார். பொதுவாக இந்த வயது பிள்ளைகள் வீடியோ கேமில் மிகவும் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வீடியோ கேமை தவிர்த்து வேறு எதுவும் தெரிவதில்லை. ஆனால் அந்த அன்பிற்குரிய பிள்ளைகளுக்கு தயாரிக்கை சந்தாவை பற்றி கூறப்பட்ட போது வீடியோ கேம் வாங்குவதற்காக அந்த சிறுவன் தான் சேர்த்து வைத்திருந்த $100 பணத்தை சந்தாவாக கொடுத்து விட்டார். இவ்வாறு அந்த சிறுவன் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவேன் என்ற தனது வாக்குறுதியை முழுமை செய்து காட்டினான். இதற்கு பிறகு பல பிள்ளைகள் பாக்கெட் மணிக்காக வைத்திருந்த பணத்தை சந்தாவாக கொடுத்து விட்டார்கள். அமெரிக்கா போன்ற நாட்டில் இருந்து கொண்டு இதுபோன்ற பிள்ளைகளின் சிந்தனை நிச்சயமாக பாராட்டிற்குரியதாகும். அவர்களின் பெற்றோர்கள் பிள்ளைகளின் இதுபோன்ற செயல்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மேலும் இறைவனுக்கு நன்றி கூறுவதற்குரிய வழிமுறை என்னவென்றால், அவர்கள் தமது இறை வணக்கம் மற்றும் பொருள் தியாகத்தின் தரத்தை உயர்த்த வேண்டும். யுகண்டாவினுடைய டாங்கா ரீஜனின் ஒரு முபலிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், எங்களது பகுதியை சார்ந்த ஒரு சிறுவன் தொழுகையை கற்றுக்கொண்டார். பின்னர் இப்போது தமது பகுதி மக்களுக்கு அவர் தொழ வைத்து வருகின்றார். அமீர் சாஹிப் அவர்கள் அவனை ஊக்குவிக்கும் வகையில் பரிசு ஒன்றை கொடுத்தார்கள். அவர் அந்த பைசாவை என்னிடத்தில் தயாரிக்கை சந்தாவாக கொடுத்து விட்டார். சிறிது காலத்திற்கு பிறகு அந்த சிறுவன் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக சென்றான். அங்கு தொழுகைக்கான நேரம் வந்தபோது மிக அழகிய குரலில் பாங்கு கொடுத்தார். அதை கேட்ட ஒரு நபர் மகிழ்ச்சியுற்று அவருக்கு ஒரு அன்பளிப்பு வழங்கினார். அந்த சிறுவன் அதனையும் தாரிக்கை சந்தாவாக என்னிடம் கொடுத்து விட்டார். அந்த சிறுவனை பார்த்து அந்த ஜமாத்தில் உள்ள மற்ற சிறுவர்களுக்கும் சந்தா கொடுப்பதற்கான ஆர்வம் ஏற்பட்டது. சில சிறுவர்கள் கூறினர், நாங்கள் கல்லுடைத்து சந்தா கொடுத்து வருவோம் என்று கூறினர். இவ்வாறு இந்த வருடம் 6 அத்வால்கள் தமது வாக்குறுதியை விட அதிகமாக சந்தா கொடுத்துள்ளார்கள். ஆக உலகின் ஒவ்வொரு மூலையிலும் இதுபோன்ற பொருள் தியாகத்தின் ஆன்மாவை புரிந்து கொள்ளக்கூடிய விசுவாசமிக்க நல்லடியார்களை அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கி வருகின்றான். இந்த புத்துணர்வு எப்போதும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும்படி அல்லாஹ் செய்வானாக. மேலும் அனைவரும் இறையச்சத்திலும் முன்னேறி கொண்டு செல்பவர்களாக இருக்கட்டுமாக. நான் தற்போது தாரிக்கத்ரீதியின் புதிய நிதியாண்டின் அறிவிப்பை செய்தவாறு கடந்த ஆண்டின் அறிக்கையையும் சுருக்கமாக எடுத்து வைக்கின்றேன். அல்லாஹ்வின் அருளால் அக்டோபர் 31 தேதியோடு தாரிக்கத்ரீதியின் 81 ஆண்டு நிறைவடைந்து விட்டது. நவம்பர் 1 தேதியிலிருந்து தாரிக்கத்ரீதியின் 82 ஆண்டு ஆரம்பமாகிவிட்டது. 92,17,800 பவுண்ட் இந்த வருடம் தாரிக்கத்ரீத் சந்தாவாக வசூலாகியுள்ளது. அல்ஹம்துலில்லா, கடந்த ஆண்டை விட 7,47,000 பவுண்ட் அதிகமாக வசூலாகியுள்ளது. பாகிஸ்தானில் கஷ்டமான சூழ்நிலைகள் நிலவிய போதும் தொடர்ந்து அவர்கள் தங்களது பொருள் தியாகத்திற்குரிய அந்த தரத்தில் நிலை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் முதலிடத்திலேயே இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் அல்லாத மற்ற நாடுகளில் ஜெர்மனி முதலிடம் வகிக்கின்றது. அல்லாஹ்வின் அருளால் ஜெர்மனியில் பொருள் தியாகம் செய்வதற்கான அதிக எண்ணம் காணப்படுகின்றது. அங்கு மக்கள் பள்ளிவாசல் கட்டுகின்ற பணிகளிலும் பொருள் தியாகம் செய்து வருகின்றனர். மேலும் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு பொருள் தியாகத்தில் பங்கு பெற்று வருகின்றனர். அங்கு ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நிம்மதி இழந்து எங்களது பகுதியில் விரைவாக பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்று துவாவிற்காக எனக்கு கடிதம் கூட எழுதுகின்றனர். மற்ற பொருள் தியாகங்களிலும் அவர்கள் முழுமையாக பங்கு பெற்று வருகின்றனர். அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் நற்கூலியை வழங்குவானாக. இரண்டாவது இடத்தில் இங்கிலாந்து உள்ளது. மூன்றாவது இடத்தில் அமெரிக்கா, நான்காவது இடத்தில் கனடா, ஐந்தாவது இடத்தில் ஆஸ்திரேலியா, ஆறாவது இடத்தில் இந்தியா, ஏழாவது இடத்தில் மத்திய கிழக்கு பகுதியை சார்ந்த ஒரு நாடு, எட்டாவது இடத்தில் இந்தோனேஷியா, 9 இடத்தில் மீண்டும் மத்திய கிழக்கு பகுதியை சார்ந்த ஒரு நாடு, 10 இடத்தில் கானா உள்ளது. கானா மிகவும் முன்னேறி வந்துள்ளது. 10 இடத்தை வைத்து வந்த சுவிட்சர்லாந்து 11 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. கானா இந்த ஆண்டு உள்ளூர் கரன்சி அடிப்படையில் மிக அதிகமாக சந்தா வசூல் செய்துள்ளது. அங்குள்ள ஜமாத் உறுப்பினர்கள் அதிகமாக பங்கு பெற்றுள்ளனர். 60% அவர்கள் அதிகரித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவிலும் அதிக அளவில் சந்தா வசூல் செய்திருக்கின்றனர். அடுத்து அரபு நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். மற்றும் கனடா போன்ற மற்ற நாடுகளை சார்ந்த ஜமாத்துகளும் இருக்கின்றன. தனிநபர் விகிதாச்சார அடிப்படையில் முதல் 2 இடங்களை 2 அரபு நாடுகள் பெற்றிருக்கின்றன. இதற்கு முன்னர் சுவிட்சர்லாந்து முதலிடம் வகித்தது. இப்போது அரபு நாடுகளில் பொருள் தியாகத்திற்கான ஆர்வம் அதிகரித்து வருகின்றது. தனிநபர் விகிதாச்சார சந்தாவின் அடிப்படையில் அமெரிக்கா 4 இடத்திலும், 5 இடத்தில் ஆஸ்திரேலியாவும், 6 இடத்தை UKயும், 7 இடத்தை ஜெர்மனியும் பெற்றிருக்கின்றன. நார்வேயும் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருகின்றது. அவர்கள் 9 இடத்தில் இருக்கின்றார்கள். அடுத்து சிறிய ஜமாத்துகளில் சிங்கப்பூர், பின்லாந்து, ஜப்பான், மிடில் ஈஸ்டை சார்ந்த 4 ஜமாத்துகள் குறிப்பிடத்தக்கவையாகும். ஆப்பிரிக்க நாடுகளில் பெரிய அளவில் வசூல் செய்த முக்கிய நாடுகள் கானா, நைஜீரியா, மொரீசியஸ், ஃபோகினோஃபோசோ, தன்சானியா, காம்பியா, பெனின் போன்ற நாடுகளாகும். ஒட்டுமொத்த எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று நான் எப்போதும் கவனமூட்டி வருகின்றேன். அதற்காக ஜமாத்திற்கு டார்கெட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. 13 ஜமாத்துகளுக்கு அதற்கான டார்கெட் கொடுக்கப்பட்டிருந்தன. இந்த வருடம் அல்லாஹின் அருளால் தயாரிக்கத்ரீதியில் இணைந்தவர்களின் எண்ணிக்கை 13,11,000 ஆகிவிட்டது. 100,000 பேர் புதிதாக பங்கு பெற்றுள்ளனர். ஆஸ்திரேலியா இந்த பணியில் அதிக முயற்சி செய்திருக்கின்றது. சுமார் 94% பேரை அவர்கள் சந்தாவில் இணைத்துவிட்டனர். அதே போன்று கனடாவும் அதிக முயற்சி செய்திருக்கின்றது. இந்தியாவும் இதில் நிறைய பணி செய்திருக்கின்றது. ஆனால் இதுவரை அவர்களின் அறிக்கை வந்து சேரவில்லை என்று தெரிகின்றது. அவர்கள் ரிப்போர்ட்டை அனுப்பவில்லை என்றால் விரைவாக அனுப்பி வைக்கவும். இது தொடர்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலும் ஃபோர்கினோஃபோசோ, காங்கோ, கானா, கேமரூன், செனிகால், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளும் நிறைய பணி செய்திருக்கின்றன. முதல் பதிவேட்டில் பங்கு பெற்றவர்களில் 5,927 நபர்களுக்கான கணக்கு உள்ளது. அதில் அல்லாஹ்வின் அருளால் 95 பேர் உயிருடன் இருக்கின்றார்கள், தொடர்ந்து சந்தா கொடுத்து வருகின்றார்கள். மீதமுள்ள 5,832 பேரின் சந்தாக்களை அவர்களின் சந்ததிகள் அவர்களுக்கான சந்தாவாக கொடுத்து வருகின்றார்கள். பாகிஸ்தான் ஜமாத்துகளில் முக்கிய இடத்தை பிடித்த ஜமாத்துகள் லாகூர், ரப்வா, கராச்சி. வசூலின் அடிப்படையில் முக்கிய இடத்தை பிடித்த ஜமாத்துகள் இஸ்லாமாபாத், முல்தான், குவேட்டா, பெஷாவர், ஹைதராபாத், மீர்பூர் ஹாஸ், டேரஹான், பாபர்பூர், பாவல் நகர், ஜங் போன்ற ஜமாத்துகள். முக்கிய மாவட்டங்களின் பெயர்கள் சியால்கோட், ஃபைசலாபாத், சர்கோதா, உமர்கோட், குஜ்ரன்வாலா, குஜராத், மீர்பூர், ஆசாத் காஷ்மீர் போன்ற மாவட்டங்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக வசூல் செய்த சிறிய ஜமாத்துகளின் பெயர்கள் சாஹிப் பஞ்சஸ்தி, கட்டியாலா கோர்தி, ஷேதாபூர், ஷோகன் கர்பி, குன்றி, சக்லோட் போன்ற ஜமாத்துகள். ஜெர்மனியின் குறிப்பிடத்தக்க ஜமாத்துகள் நோயஸ், ரோடர்மார்க், கொலோன், நிடா, மேதியாபாத், நோய்சன், தராய்ஸ், கோம்லன்ஸ். உள்ளூர் ஜமாத்துகள் பிராண்ட்பர்ட், கம்பர், ரோஸ் கிரேட், நேம்ஸ்டெட், ஃபீட்டர்ஃபோன், மன்ஹேடன், மோர்ஃபீல்டன் போன்ற ஜமாத்துகள். அமெரிக்காவின் ஜமாத்தின் பெயர்கள் சிலிகான் வேலி, டெட்ராய்ட், லாஸ் ஏஞ்சல், சியட்டல், சென்ட்ரல் வர்ஜீனியா, யார்க் போன்ற ஜமாத்துகள். இங்கிலாந்தின் முதல் 5 ரீஜன்களின் பெயர்கள் லண்டன் ஏ, லண்டன் பி, மிட்லாண்ட்ஸ், நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத். தனிநபர் விகிதாச்சார அடிப்படையில் ரீஜனின் பெயர்கள் இஸ்லாமாபாத், மிட்லாண்ட்ஸ், சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் அண்ட் ஸ்காட்லாந்து. வசூலின் அடிப்படையில் இங்கிலாந்தின் முதல் 10 இடத்தை பிடித்த ஜமாத்துகளின் பெயர்கள் மஸ்ஜித் ஃபசல், ராயன்ஸ்பர்க், நியூ மால்டன், கில்லிங்ஹாம், தார்டன் ஹதீத், விம்பிள்டன் பார்க் போன்ற ஜமாத்துகள். சிறிய ஜமாத்துகளின் பெயர்கள் லிங்டன் ஸ்பா, ஸ்பெயின் வாலி போன்ற ஜமாத்துகள். வசூலின் அடிப்படையில் முதல் தர சிறிய ஜமாத்துகள் டேவன், கார்ன்வெல், லிபிங்ஸ்டன், ஸ்பெயின் வாலி, ஸ்வான்சி. கனடாவின் ஜமாத்துகளில் முக்கிய ஜமாத்துகள் பீஸ் வில்லேஜ், டொரண்டோ, கல்கேரி, வாகன், வான்கூவர். வசூல் அடிப்படையில் முதல் தர ஜமாத்துகள் எட்மண்டன், தர்ஹம், சாஸ்கடன் சவுத், மில்டன், ஜார்ஜ் டவுன், ஒடாலோ வெஸ்ட் போன்ற ஜமாத்துகள். ஆஸ்திரேலியாவின் முதல் தர ஜமாத்துகளின் பெயர்கள் காஸ்டல் ஹில், மெல்போர்ன் சவுத், பிரிஸ்பன், லோகன், கான்பெரோ, அடிலைட் சவுத், காம்டன், பிளாக் கவுடன், மவுண்ட் ரூட் போன்ற ஜமாத்துகள். இந்தியாவின் முதல் 10 ஜமாத்துகளின் பெயர்கள் இவ்வாறாகும். கருளை, ஹைதராபாத், கோழிக்கோடு, காதியான், பத்தப்பிரியம், கண்ணூர் டவுன், பைங்காடி, கொல்கத்தா, பெங்களூர், சூலூர் தமிழ்நாடு. தியாகங்களின் அடிப்படையில் இந்தியாவின் முதல் 10 மாநிலங்களின் பெயர்கள் இவ்வாறாகும். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர், ஒடிசா, பஞ்சாப், பெங்கால், தில்லி, மகாராஷ்டிரா. அல்லாஹ் தாலா இந்த சந்தாக்களில் பங்கு பெற அனைவரின் வாழ்நாளிலும் செல்வத்திலும் அளவற்ற பரக்கத்துகளை வழங்குவானாக. மேலும் அவர்களை தூய்மையிலும் விசுவாசத்திலும் முன்னேற்றம் அடைய செய்வானாக.
அல்ஹம்துலில்லாஹ் ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله